இப்படி விஸ்வாமித்திரர் அந்த கிரிவிரஜத்தில் மலை அடிவாரத்தில் குழந்தைகளுக்கு தன்னுடைய முன்னோர்களை பற்றி சொல்லிட்டு வரார். இதில் ஒன்று கவனிக்கணும், முனிவர் தன் பெருமையும் சொல்லலை, முன்னோர்களை பற்றி தான் சொல்கிறார். அந்த குலத்திலேயே ரொம்ப பெருமை வாய்ந்தவர் விஸ்வாமித்திரர். அவர் எப்படி பிரம்மர்ஷி ஆனார்னு அவர் மகத்துவத்தெல்லாம் சதானந்தர் ஜனகர் சபையில் ராமலட்சுமணனுக்கு சொல்கிறார். இவர் தானாக சொல்லிக்கல. திடீர்னு அவர் கவனித்து விஸ்வாமித்திரர் சொல்றார், அடா ரொம்ப நேரம் ஆயிடுதே, ரொம்ப ராத்திரி ஆயிடுதே. கத்தோர்த்த ராத்திரா காக்குஸ்தா கதாஹா கதையதோ மமா நித்ராம் அபேஹி பத்ரந்தே. தூங்குங்கோறீங்க, ரொம்ப ராத்திரி ஆயிடுதே அப்படின்னு சொல்றார். இந்த இடத்துல ராத்திரி பொழுது வந்ததை அவர் வர்ணிக்கிறார். நிஷ்பந்தாக தரவஹா சர்வே நினீனாக மிருகபக்ஷிணா. மரங்களெல்லாம் இலைகள்லாம் அசையாம அடித்து தூங்கிடுத்து, மிருகபக்ஷிகள்லாம் தன்னுடைய கூட்டில் போய் அடைஞ்செடுத்து. நைஷேன தமசா வியாப்தா திசஸ்ச ரகுநந்தனா. எல்லாத்துக்கும் இருட்டினால மூடப்பட்டு விட்டது. சனைர் வீஜ்ஜதே சந்தியா, சந்தியா காலம் போயிடுத்து. நபோ நேத்ரைர் இவாவிரதம் நட்சத்திர தாராககனம். வானத்தில் கண்ணு மாதிரி நட்சத்திரங்கள்லாம் வருது. அப்புறம் ஒரே கூட்டமாக நட்சத்திர கூட்டங்களா ராசிகள் எல்லாம் தெரியறது அப்படின்னு சொல்றார். ஜோதிர்பிரவபாசத்தை, இருட்டு வந்த பின்ன இந்த வெளிச்சம்தான் தெரியறது அப்படின்னு சொல்றார். இன்னைக்கு கூட மலைப்பிரதேசங்களோ காட்டு பிரதேசம் அந்த பக்கம் போயிட்டு வானத்தை நிமிந்து பார்த்தா கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் தெரியும். இவ்வளோ நட்சத்திரம் வானத்தில் இருக்கான்னு தோணும். நம்ம நகரங்களில் ஒரே வெளிச்சமாக இருக்கிறதுனால தெரியாது. நைஷா உத்திஷ்டதிச்ச சீதாம்சுஹு சசி லோகதமோனுதா. வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருட்ட போக்கிண்டு சந்தனும் உதயமாயிட்டான். ஹ்லாதையன் பிராணினாம் லோகே மனாம்சி பிரபயா ஸ்வயா. தன்னுடைய சந்திர பிரபையினால அவன் இருட்டை மட்டும் போக்கல, குளிர்ச்சியும் கொண்டு வரானோ இல்லையோ, ஜனங்களுக்கெல்லாம் அது ரொம்ப ஹிதமா இருக்கு அப்படின்னு இந்த ராத்திரியை வர்ணிக்கிறார். இந்த ரிஷி ராத்திரியை வர்ணிக்கிறது, இந்த இயற்கையை வர்ணிக்கிறது அவ்வளோ அழகா இருக்கு. ரிஷிகள் இயற்கையோடு இயந்து வாழ்ந்தார்கள். அதனால்தான் ராஜாக்கள் ரிஷிகளை பார்க்கும்போது, பரதன் பரத்வாஜரை பார்க்கும்போதும் கேட்குறான், விஸ்வாமித்திரர் ராஜாவாக இருக்கும்போது வசிஷ்ட பிரம்ம ரிஷியை பார்த்து குசலம் விசாரிக்கும் போது அவனும் கேட்குறான். அவரும் ராஜாவும் கேட்குறார். என்ன கேட்குறான்னா, உங்கள் ஆசிரமத்தில் எல்லாரும் நல்லா இருக்காளா, சிஷ்யர்கள்லாம் நல்லா படிக்கிறாளான்னு கேட்டுட்டு வரும்போது, இங்கே இருக்கிற பசு பட்சிகள் மிருகங்கள் மான்கள் எல்லாம் நல்லா இருக்கா, மரங்கள் எல்லாம் நல்லா இருக்கான்னு கேட்குறார். இப்படி அந்த சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற பொறுப்பை ரிஷிகள் ஏத்துட்டு இருந்தான்னு தெரியுது. இந்த கதையை அவர் சொல்லி முடித்தோடனே படுத்துக்கோங்க கொஞ்சம் இடம்னு சொன்ன பின்ன, அந்த கூட இருக்கிற விஸ்வாமித்திரரோட சிஷ்யர்கள் மற்ற ரிஷிகள் எல்லாம், குஷிகானாம் அயம் வம்சா மகான் தர்மபரசதா பிரம்மோபமா மகாத்மான குஷவம்சியா நரோத்தமாக. இந்த குஷவம்சத்தில் வந்த ராஜாக்கள்லாம் பிரம்மோபமாக, பிரம்மாவை போல பெரியவளாகவும் தர்மபுராளாகவும் இருந்திருக்கா. விசேஷேன பவானேவ விஸ்வாமித்ரோ மகாயஷாக, அதில் நீங்கள் ரொம்ப பெருமையோடு விளங்குகிறீர்கள் அப்படின்னு விஸ்வாமித்ரர் கொண்டாடுறா. கௌஷிகீச்ச சரிஸ்ரேஷ்டா குலோத்யோத்தகரீத்தவா, உங்கள் குலத்தை பெருமைப்படுத்தி கொண்டு கௌஷிகி நதியும் ஓடின்ருக்கு அப்படின்னு சொல்லி அவா கொண்டாடுறா ரிஷிய. ராமோபி சகசோமித்ரி கிஞ்சிதாகத விஸ்மயா பிரசஸ்ய மனுஷார்தூலம் நித்ராம் சமூபசேவதே. ராமரும் இதெல்லாம் கேட்டு லக்ஷ்மணனோட ஆச்சரியமா இருக்குன்னு அதை பத்தி பேசிட்டு ரிஷிய கொண்டாடி அப்புறம் போய் தூங்குறா. அதாவது கதை சொல்லும்போது தூங்கி வழியில, கதையை கேட்டுட்டு அதை அசை போட்டு தூங்குறா அப்படின்னு தெரியுது. அடுத்த நாள் காத்தில இருந்து கங்கை நதி கரைக்கு வந்து சேர்றா. இந்த கங்கா தேவியை பத்தி நிறைய ராமாயணத்துல வரும். எங்க கங்கைன்னு வந்தாலும் வால்மீகி பரம சந்தோஷம் ஆயிடுவார். அவர் அந்த கங்கா தேவிய ஒரு அடைமொழியால ஸ்தோத்திரம் பண்ணாம சொல்லவே மாட்டார். ஜாஹ்னவியும் சரிதாம் ஷஷ்டாம் ததுஷு முனிசேவிதாம் முனிகளால் முனிகளால் வழங்கப்படும் ஜலாசயங்களுக்குள்ள சிரேஷ்டமான கங்கா நதியை வந்தடைந்தார்கள். புண்ணியசலிலாம் ஹம்சசாரசேவிதாம் அப்படியே இது புண்ணியமான ஜலம் அப்படின்னு வால்மீகி கொண்டாடுறார். அங்கே வந்து சேர்ந்து ரிஷிகளும் சந்தோஷமாக அங்கே கங்கையை பார்த்தோன்னே குதூகலமாயி தர்ப்பணாதிகளும் பண்ணுறா. ஒரு சிபிரம் டென்ட் கட்டிட்டு அங்கே தங்குறா. ராமர் விஸ்வாமித்திரிட்ட கேட்குறார், இந்த கங்கா நதி வானலோகத்து கங்கை தேவகங்காவா இருக்கு, பூமியிலையும் ஓடுறது பாத்தாளத்திலையும் ஓடுறதுன்னு கேள்விப்பட்டோம், இப்படி திரிபதகாங்கிற பேர் எப்படி கங்கைக்கு வந்தது, எப்படி எங்கும் ஓடும்படியா அமைஞ்சதுன்னு கேட்குற. உடனே விஸ்வாமித்திரர், நன்னா கேட்டனி, இது உங்களுடைய முன்னோர்கள் கதை தான், நான் உனக்கு விஸ்தாரமாக சொல்கிறேன் கேளுன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். ஹிமவான் மனைவி மேனா, அவளுக்கு ரெண்டு பெண்கள், மூத்த பெண் பேர் பார்வதி தேவி, மூத்த பெண் பேர் கங்கா தேவி, இளையவள் பார்வதி தேவி. தேவர்கள் பிரம்மா மூலமா ஹிமவான் கிட்ட கங்கையை தேவலோகத்துக்கு அனுப்பணும்னு வேண்டிண்டா. ஹிமவான் ஒத்துண்டார், கங்கா தேவியும் தேவலோகத்துக்கு போயிட்டா. பார்வதி தேவி உக்ரேண தபசாயுக்தாம் ததௌ சைலவரசுதாம் ருத்ராய அப்ரதிரூபாய உமாம் லோக நமஸ்கிருதாம் அப்படின்னு வால்மீகி சொல்றார். உமா அம்பாள் லோக நமஸ்கிருதாம், எல்லாராலும் வணங்கப்படும் தாய், அவ்வளோ உக்ரமான தபஸ் பண்ணி பரமேஸ்வரன் அடைந்தாள். இந்த இடத்துல ஏகா மாதா சகல ஜெகதாம் ஏயுஷை தியான முத்ராம் ஏகாம் ராதீஸ்வர சரணையோஹோ ஏகதானா சமிந்தே தாட்டங்கோத்யன்மணிகள ருஜா தாமிரகர்ண பிரதேஷா தாருண்ய ஸ்ரீஸ்தபகித தனு தாபசி காபிபாலா அப்படின்னு மூக்க வம்சதி ஸ்தோத்திரம் ஞாபகம் வருது. இந்த அவஸ்தரத்தை இந்த அம்பாள் தபஸ் பண்ணுறது நம்ம மாங்காடுல பக்கத்தில், சென்னைக்கு பக்கத்தில் மாங்காடுல பார்க்கலாம். அப்படி பார்வதி தேவி பரமேஸ்வரன் அடைந்தாள்னு சொல்லிட்டு அடுத்தது குமார சம்பவம், முருக பெருமானுடைய அவதாரம். அப்புறம் பகீரதன் தபஸ் பண்ணி பூமிக்கு கங்கையை கொண்டு வந்தது, அதெல்லாம் விஸ்தாரமாக சொல்ல போகிறார். அது அப்புறம் பார்ப்போம். ஜானகி காந்த ஸ்மரணம் ஜெய் ஜெய் ராம ராமா.